வெல்கம் டு உமாவுடன் கதை நேரம். இது பதுமைகள் சொல்லும் விக்ரமாதித்தன் கதைகள். கேட்டு மகிழுங்கள்.
வணக்கம், நான் உமா பேசுகிறேன். மதுனாபிஷேக வல்லி பதுமை எது வரைக்கும் கதை சொல்லிட்டு இருந்தது? ஞானசீலன்ற பிளாக் மெஜிஷியனுக்காக விக்ரமாதித்ய மகாராஜா முருங்கை மரத்தில் தொங்கிட்டு இருக்கிற வேதாளத்தை தோல்ல தூக்கி போட்டுட்டு வராரு. வழியில வேதாளம் கதை சொல்லி புதிர் போடுது. 24 கதை சொல்லுது, அதுல இது முதல் கதை, பத்மாவதி கதை. வாங்க கதைக்குள்ள போலாம். வாரணாசி அதாவது புண்ணிய கங்கை நதி ஓடுற காசி நகரத்தை பிரதாப மகுடன் அப்படின்ற அரசன் நல்லாட்சி புரிஞ்சு வர்றான். அவனுக்கு வஜ்ரமகுடன் அப்படின்னு மகன், இளவரசன். அப்பா மாதிரி வீரம் நிறைந்தவன், அழகுலையோ மன்மதனுக்கு இணையானவன். அவனுக்கு புத்தி சரீரன் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு, மந்திரியோட பையன். ரெண்டு பேரும் க்ளோஸ் படிஸ். அந்த காலத்தில் ராஜாக்களோட ஃபேவரட் பாஸ்ட் டைம் என்னன்னா காட்டுக்கு வேட்டையாட போகிறது. அதுபோல் இளவரசன் வஜ்ரமகுடனும் மந்திரி குமாரன் புத்தி சரீரனும் காட்டுக்கு வேட்டையாட கிளம்புறாங்க. ரொம்ப தூரம் போகும் ஒரு அழகிய ஏரியும் அதில் தாமரை மலர்கள் பூத்து ரொம்ப ரம்யமாக இருக்கிறத பார்க்குறாங்க. அந்த ஏரியில் ஒரு பொண்ணு தன் தோழிகளோட குளிச்சிட்டு இருக்கா. அந்த பொண்ணு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பேரழகியாக இருக்கா. அவளோட அழகை பார்த்து இளவரசன் மயங்கி தன்னோட உள்ளத்தை பறி கொடுத்துட்றான். பொண்ணும் இளவரசனை பார்க்குறான். இப்போ இருக்க மாதிரி வாட்ஸ்அப்பும் ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்கறது அப்படியெல்லாம் அப்போ இல்லைங்க. வெறும் கஞ்சாட சிக்னல்லையே கன்வே பண்ணணும். அந்த பொண்ணு ஒரு தாமரைப்பூவை எடுத்து காதில் மாட்டிக்கிறான். தந்த பத்திரம் அப்படின்னு ஒரு வகையான தோடு அந்த காலத்தில் பொண்ணுங்க யூஸ் பண்ணாங்க. அது மாதிரி தாமரைப்பூவை காதுக்கிட்ட சுருட்டி விடுறான். இன்னொரு தாமரைப்பூவை எடுத்து தலையில் வச்சுக்கிறான். அப்புறம் தான் கையை எடுத்து ஹார்ட்டுக்கிட்ட வச்சு லேசாக ஓரக்கண்ணால் இளவரசனை பார்க்குறான். இந்த சிக்னலெல்லாம் இளவரசனுக்கு ஒன்றும் புரியல. ஆனால் புத்திசரீனன் இதையெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணி புரிஞ்சுக்கிறான். கொஞ்ச நேரத்தில் அந்த பொண்ணு குளிச்சுட்டு கிளம்பவும் இளவரசனும் மந்திரி குமாரனும் அவங்களோட நாட்டுக்கு திரும்பிடுறாங்க. ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் தனியாக பேசிட்டு இருக்கேல, புத்திசரீனன் சொல்கிறான், நண்பா ஏன் டல்லாக இருக்கேன், அந்த பொண்ணு யாருன்னு சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லவும், எப்படி கண்டுபிடிக்க முடியும், அவளை பற்றின விவரம் எதுவும் நமக்கு தெரியாதே அப்படின்னு இளவரசன் கேட்குறான். அதுக்கு புத்திசரீரன் சொல்கிறான், அவள் கொடுத்த சிக்னல் எல்லாம் நீ நோட்டீஸ் பண்ணலையா, அதில் அவளை பற்றின விவரத்தை எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு மேலே சொல்கிறான். தாமரைப்பூவை எடுத்து காதில் வச்சதுனால கர்ணோத்பலன் அப்படிங்கிற அரசனோட நாட்டை சேர்ந்தவ அவ. அந்த பூவை தந்த பத்திரம் இயர்ரிங் மாதிரி சுருட்டினதுனால அந்த நாட்டில் தந்த சிற்பியோட மகள் அவ. தந்தம்னா யானையோட டஸ்க், அதில் அழகாக சிற்பம் செய்கிறவரோட மகள் தான் அவ. பூவை எடுத்து தலையில் வச்சுக்கிட்டதுனால அவளோட பேர் பத்மாவதி. கையை ஹார்ட்டில் வச்சு ஓரக்கண்ணால் உன்னை பார்த்தால அவளுக்கும் உன்னை பிடிச்சிருக்குன்னு தெரியப்படுத்துகிறா அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸையும் சொல்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் உடனே பத்மாவதியை தேடி கிளம்புறாங்க. கர்ணோத்பலன் ஆட்சி செய்கிற கலிங்க தேசத்துக்கும் வர்றாங்க. நீங்கள் ஹிஸ்ட்ரியில் அசோகா த கிரேட் பற்றியும் அவரோட கலிங்கத்து போர் பற்றியும் படிச்சிருக்கீங்கல்ல, அதே கலிங்க தேசம்தாங்க. அங்கே தந்த சிற்பியை தேடி அவரோட வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த கிழவியோட வீட்டில் தங்குறாங்க. புத்தி சரீரன் மெதுவாக கிளவிய விசாரிக்கிறான். சங்கராமவர்த்தனன்னு தந்த சிற்பிய உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கவும் கிழவியும் ரொம்ப பணிவாக பதில் சொல்கிறான். நல்லா தெரியுமே, அவங்களோட பொண்ணு நான் தான் செவிலி தாயாக வளர்த்தேன் அப்படின்றான். புத்தி சரீரனும் நிறைய பரிசும் நல்ல துணியும் கொடுத்து தந்த சிற்பியின் மகளான பத்மாவதியை போய் பார்த்து ஒரு செய்தி சொல்லும்படி சொல்கிறான். நீ ஏரிக்கரையில் பார்த்த இளவரசன் உன்னை பார்க்க வந்திருக்கான், ரகசியமாக செய்தி சொல்லி அனுப்பியிருக்கான் அப்படிங்கிறது தான் அந்த செய்தி. பரிசுக்கு ஆசைப்பட்ட கிழவியும் இதுக்கு ஒத்துக்கிட்டு பத்மாவதியை பார்க்க போனவன் சீக்கிரமே திரும்பி வந்துடுறான். என்ன நடந்ததுன்னு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் விசாரிக்கவும் அழாத குறையா நீங்கள் வந்திருக்கீங்கன்ற செய்தியை ரகசியமாக சொன்னதுக்கு பத்மாவதி ரொம்ப கோச்சிக்கிட்டு ரெண்டு கையையும் கற்பூரத்தில் தோச்சு என் ரெண்டு கன்னத்துலேயும் அடிச்சிருக்கா பாருங்க விரல் அடையாளத்தை அப்படின்னு காமிக்கிறான். இளவரசனும் பத்மாவதியை பார்க்க முடியாது போல இருக்கேன்னு வருத்தமாகவும் புத்தி சரீரன் சொல்கிறாரு, இல்லை இதுக்கு ஒரு உள் அர்த்தம் இருக்குது, இது நிலா காலம், அதாவது பௌர்ணமி டைம், 10 நாள் போனதும் பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்க அப்படின்றது தான் அந்த செய்தி. அதாவது கற்பூரத்தை நிலா காலத்துக்கும் கன்னத்தில் பதிஞ்ச 10 விரலை 10 நாளைக்கும் இண்டிகேட் பண்ணி மறைமுகமாக செய்தி அனுப்பிச்சிருக்கா பத்மாவதி. ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் அவங்க கொண்டு வந்த பொற்காஸ்லேருந்து கொஞ்சத்தை எடுத்து கிழவிக்கிட்ட கொடுத்து நல்ல விருந்து சமைக்க சொல்லி 10 நாளும் பொழுத கழிக்கிறாங்க. 10 நாள் முடிஞ்சதும் கிழவி திரும்பி போய் பத்மாவதியை பார்க்க அவளும் நல்லா உபசரித்து கவனிச்சுக்கிறான். கிழவி திரும்பி வீட்டுக்கு போகலான்னு கிளம்பல தெருவில் ஒரே கூச்சலும் குழப்பமுமா இருக்குது. என்னன்னு விசாரிக்கையில் மதம் பிடிச்ச யானை ஒன்று மக்களை மிதித்து துவம்சம் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. பத்மாவதியும் கிழவிக்கிட்ட நீ ராஜவீதி வழியாக போகாத, ஒரு சேரில் கயிறை வச்சு கட்டி உன்னைய இந்த மாளிகையோட ஜன்னல் வழியாக தோட்டத்தில் இறக்கி விடுறேன், அங்கே இருக்கிற மரத்தில் ஏறி சவரை தாண்டி நீ பத்திரமா போ அப்படின்றான். கிழவியும் திரும்பி வந்து இந்த விவரத்தையெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லவும் புத்தி சரீரன் புரிஞ்சுக்கிறான். இளவரசன் கிட்ட சொல்கிறாரு, நண்பா நீ எந்த வழியில் வரணுன்றத ஜாடையாக பத்மாவதி சொல்லி அனுப்பிச்சிருக்கா அப்படிங்கிறான். இளவரசனும் நைட்டு அதே மாதிரி போய் பத்மாவதியை பார்க்குறான். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கொருத்தர் விருப்பப்பட்டு கந்தர்வ விவாகமும் பண்ணிக்கிறாங்க, அதாவது யாருக்கும் சொல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கொஞ்ச நாள் இப்படியே போயிட்டு இருக்கு. அப்போது இளவரசன் பத்மாவதி கிட்ட சொல்கிறான், அன்பே என் ஃப்ரெண்டு புத்தி சரீரனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அவனை கிழவி வீட்டில் தான் விட்டுட்டு வந்திருக்கேன், போய் பார்த்துட்டு திரும்பி வந்துடுறேன் அப்படிங்கிறான். அதுக்கு பத்மாவதியும், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு இருந்தேன், ஏரிக்கரையில் என்னை ஃபஸ்ட்டு பார்க்கல ஜாடையாக நான் சொன்னேனே, அதனோட அர்த்தத்தை நீங்களே புரிஞ்சுக்கிட்டீங்களா, இல்லை உங்கள் நண்பர் தான் அந்த புதிரை விடுவிச்சு கொடுத்தாரா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு இளவரசனும் உண்மையை சொல்லி நண்பன் தான் விடுவிச்சு கொடுத்ததா சொல்கிறான். பத்மாவதி பதில் சொல்கிறான், நீங்கள் இதை எனக்கு முன்னாடியே சொல்லாமல் பெரும் தவறு செஞ்சிட்டீங்க, உங்களோட நண்பர் எனக்கு சகோதரன், மற்றவங்களை விட அவருக்கு நான் தான் மரியாதை செலுத்தி உபசரிக்கணும் அப்படிங்கிறான். அங்கேருந்து கிளம்புன இளவரசன் தான் ஃப்ரெண்டை போய் பார்த்துட்டு அவங்களுக்குள்ள நடந்த கான்வர்சேஷனையும் ஷேர் பண்ணிக்கிறான். இதை கேட்ட புத்தி சரீரன், நண்பா இது முறையில்லை நல்லதும் இல்லை அப்படின்னு சொல்கிறான்.
அடுத்த நாள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கையில் பத்மாவதியோட வேலைக்காரி ஒரு தட்டு நிறையா பட்சணம், பலகாரம், வெத்தலை, பாக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து மந்திரி குமாரன் கிட்ட கொடுத்து உபசரிக்கிறான். அப்புறம் இளவரசன் கிட்ட வந்து அவர் இதை சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக தங்களோட வரவை எதிர்நோக்கி யஜமானி அம்மா ஆகாரம் ஒன்றும் சாப்பிடாம காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான்.
புத்தி சரீரனும் இளவரசனை பார்த்து இப்போ ஒரு வேடிக்கை பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரி கொடுத்த பலகாரத்திலிருந்து ஒன்றை எடுத்து பக்கத்துலேருந்து நாய்க்கு போடவும் அதை சாப்பிட்ட நாய் இறந்து போயிடுது. இதை பார்த்து தகச்சு போன இளவரசன் இது எதனால என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறான். புத்தி சரீரன் அதுக்கு பதில் சொல்கிறான். நான் பத்மாவதி ஜாடையாக சொல்கிற விஷயத்தையெல்லாம் கண்டுபிடிக்கிறத உணர்ந்துட்டா. அவளோட ரகசியம் வெளிப்படாமல் இருக்கிறதுக்காக விஷம் கலந்த பலகாரத்தை அனுப்பிச்சு என்ன கொல்ல நினைக்கிறா. ஆனால் அவளுக்கு உன் மேலே கொல்ல பிரியும். நீ என்னோட ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்கிறதால எங்கே அவகிட்ட உனக்கு இருக்கிற பிரியம் குறைஞ்சிடுமோன்னு நினைக்கிறான். அது மட்டும் இல்லை, என் வார்த்தையை கேட்டு அவளை பிரிஞ்சு ஊருக்கு திரும்பி போயிடுவியோன்னும் பயப்படுறான். ஆனால் இதுக்காகலாம் நீ அவன் மேலே கோவிச்சுக்காத. அதுக்கு பதிலாக பத்மாவதியை அவளோட குடும்பத்திலிருந்து பிரித்து நம்ம நாட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம். அதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் அப்படிங்கிறான். ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்கையில் வெளியில் ஒரே கூச்சலாக இருக்குது. என்னன்னு கேட்கவும் கலிங்கத்து ராஜா கர்ணோத்பலனோட பையன் இறந்துடுறதா தெரிஞ்சுக்கிறாங்க. புத்தி சரீரனும் சொல்கிறான், நீ இன்னைக்கு நைட்டே பத்மாவதியை பார்க்கப்போ அவள் தூங்கிட்டு இருக்கையில் சூலாயுதம் ஷேப்பில் அவன் மேலே ஒரு அடையாளத்தை பதிச்சுட்டு அவளோட நகையெல்லாம் எடுத்துட்டு வந்துரு அப்படிங்கிறான். இளவரசனும் அது போலவே செய்கிறான்.
அடுத்த நாள் புத்தி சரீரன் ஒரு முனிவர் மாதிரி வேஷம் போட இளவரசன் சீடனாக வேஷம் போட்டுட்டு பத்மாவதியிட்டிருந்து எடுத்த நகையில் ஒரு முத்து மாலையை எடுத்து கொடுக்குறான். நண்பா, இதை கடைத்தெருவுக்கு சென்று விலை சொல்லி விற்றுட்டுரு. ஆனால் யாரும் வாங்க முடியாத மாதிரி ரொம்ப அதிகமாக விலை சொல்லு. யாராவது ராஜாவோட காவலாளிங்க வந்து விசாரித்தா பணிவா இதை விற்க சொல்லி என் குருநாதர் தான் சொன்னார், வேற எதுவும் சொல்லாத அப்படின்னு சொல்கிறோம். சொல்லி கொடுத்த மாதிரியே இளவரசனும் செய்யவும் ராஜாவோட போலீஸ் ஆஃபீஸரும் முனிவர் வேஷத்தில் இருந்த புத்தி சரீரன் கிட்ட வந்து விசாரணையை ஆரம்பிக்கிறார்.
புத்தி சரீரன் பதில் சொல்கிறான், நான் நேற்று இரவு இங்கே தற்செயலாக தான் வந்தேன். அப்போ நடு ராத்திரியில் ஒரு மோகினி கூட்டம் இங்கே வந்தது. அந்த கூட்டத்தில் ஒரு மோகினி ராஜாவோட பையன் உடலை தாங்கி வந்தா. அந்த உடலை கிழிச்சு இதயத்தை எடுத்து பைரவனுக்கும் நிவேதனம் பண்ணினா. அது மட்டுமா, ஓரமாக இருந்த என்னையும் வம்பு பண்ணி என் ஜபமாலையை பிடுங்க முயன்றா. அதனால் எனக்கு கோபம் வந்து பழுக்க காய்ச்சின சூலாயுதத்தால் அவன் மேலே ஒரு அடையாளத்தை பதிச்சிட்டேன். அப்போ அவன் கழுத்தில் இருந்த முத்து மாலையை பிடுங்கிக்கிட்டேன். முனிவனான எனக்கு இந்த முத்து மாலை எதுக்கு அப்படின்னு இதை கொடுத்து என் சீடன்கிட்ட விற்றுட்டு வர சொன்னேன் அப்படின்றான்.
இந்த விவரத்தையெல்லாம் காவல் அதிகாரி அரசன்கிட்ட போய் சொல்லவும் அரசனும் அந்த முத்து மாலை தந்த சிற்பியோட மகள் பத்மாவதியோடது அப்படின்னு விசாரித்து தெரிஞ்சுக்கிறான். தனக்கு நம்பிக்கையான ஒரு கிழவியை கூப்பிட்டு பத்மாவதி மேலே இருக்கிற சூலாயுத அடையாளத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். உடனே பத்மாவதி ஒரு மோகினி பிசாசுன்னு அவ தான் தன்னோட பையனை கொன்னவ அப்படின்னு தீர்மானித்து பத்மாவதியை ஊரை விட்டு துரத்தி விடணும்,
அப்படின்னு தீர்ப்பு சொல்லிடுறான். இதை கேட்ட பத்மாவதியோட அப்பாவும் அம்மாவும் அரசன் கிட்ட எவ்வளவோ கெஞ்சி அழுதும் அரசன் கேட்கவே இல்லை. தன்னோட காவலர்களையெல்லாம் அனுப்பிச்சு பத்மாவதிய நடுக்காட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வர சொல்லிடுறான். நடுக்காட்டில் அலைஞ்சிட்டு இருந்த பத்மாவதி இது புத்தி சரீரனோட சூழ்ச்சி தான் அப்படின்னு நினச்சி அழுதுட்டு இருக்கான். இளவரசனும் புத்தி சரீரனும் அவங்களோட வேஷத்தையெல்லாம் கலைச்சிட்டு பத்மாவதியை வந்து காப்பாற்றி ஆறுதல் சொல்லி அவங்களோட நாட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே இளவரசனும் பத்மாவதியும் சந்தோஷமாக குடும்பம் நடத்துகிறாங்க. ஆனால் தந்த சிற்பியோ தம் மகளை காட்டு மிருகங்கள்லாம் கொன்னுட்டதாக நினச்சி மனசு உடைஞ்சு கொஞ்ச காலத்திலேயே இறந்துடுறான். கணவன் போன துயரத்தில் மனைவியும் இறந்துடுறான். இந்த மாதிரி வேதாளம் கதை சொல்லி முடிக்குது. இப்போ என்ன, வேதாளத்தோட குவிஸ் டைம் ஆரம்பமாகுது. வேதாளம் புதிர் போடுது. இந்த கதையில் எனக்கு ஒரு சந்தேகம், இதில் தந்த சிற்பியும் அவனோட மனைவியும் இறந்த தோஷம் அதாவது பாவம் யாரை சாரும், இளவரசனையா, மந்திரிகுமாரன் புத்தி சரீரனையா, இல்லை பத்மாவதியா அப்படின்னு கேட்குது. வேதாளத்துக்கு பதில் சொல்கிறாரு விக்ரமாதித்ய ராஜா. பதில் சொல்லலைன்னா தான் அவரோட தலை சுக்கு நூறாக உடஞ்சிடுமே. என்ன பதில் சொல்கிறாரு, உண்மையில் இந்த பழி பாவம் மூணு பேர் மீதும் வராது, அது எல்லாமே அரசன் கர்ணோத்பலனை தான் சாரும் அப்படின்னு சொல்கிறாரு. அது எப்படி அப்படின்னு வேதாளம் கேட்கவும் விக்ரமாதித்ய ராஜா மேலும் சொல்கிறாரு, மந்திரிகுமாரன் புத்தி சரீரன் அவன் ஃப்ரெண்டோட நன்மையை உத்தேசிச்சே நடந்துக்கிட்டான். இளவரசனும் பத்மாவதியும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் ரொம்ப பிரியம் வச்சுருந்ததுனால அவங்க என்ன செய்யறோன்றதையே தெரியாமல் செஞ்சாங்க. அது மட்டும் இல்லை, அவங்களோட எண்ணம் நிறைவேறணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டாங்க. ஆனால் கர்ணோத்பல அரசனும் ராஜ தர்மத்தை உணராமல் வழக்கையும் தீர விசாரிக்காமல் தீர்ப்பு சொல்லிட்டாரு. அதனால் தந்த சிற்பியும் அவரோட மனைவியும் இறந்த பாவம் பழி எல்லாம் அரசனை தான் சாரும் அப்படின்னு விக்ரமாதித்யா சூப்பராக பதில் சொல்கிறாரு. விக்ரமாதித்ய ராஜா சொன்ன பதிலுக்கு மறு கருத்து இருக்க முடியுமா என்ன? ஆனால் அவர் தான் வாயை திறந்து பேசிட்டாரே, அதனால வேதாளம் திரும்பியும் முருங்கை மரம் ஏறிடுச்சு. அந்த இரவு முழுவதும் இதே கூத்து தாங்க. நமக்கும் சூப்பர் என்டர்டெயின்மெண்ட் தான். அடுத்த வேதாள கதையை கேட்கணுமா? நெக்ஸ்ட் எபிசோட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க.
கேட்டதற்கு நன்றி. Enjoy listening and subscribe to Umavudan Kadai Neram. உங்களோட கமெண்ட்ஸை உமாவுடன் கதை நேரம் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர் பேஜஸில் ஷேர் பண்ணுங்கள். அதோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நன்றி.